திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
இந்த காலம் என்கிற பிரச்சோத்தை பற்றி சொன்னாங்க. தோற்றத்தில காலம்தான் முதல்ல தோன்றுகிறது, அதற்கு பின்பு நீதிதான் கலை வித்தையாராகும். ஆனால் செயல்படும் பொழுது கலை வித்தையாராக முதல்ல செயல்படும். மாயையே காலமுடன் ஏதிபின் கலாதி தோன்றும் ஆயவ காலம் ஒன்றாயாக்கியும் காலம் ஒன்று நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் அழித்தும் போக்கி காயமுடு உலகுக்கெல்லாம் கால சங்கியை பண்ணி நாயகன் ஆணையினாலே நடத்திடும் உலகமெல்லாம். சிவஞான சுத்தியார சொன்ன காலத்தை பத்திரம் அந்த மூன்று காலமாக ஆகி அழித்தும் போக்கி மூன்று தொழில் செய்கிறோம். சிருஷ்டி சன்மாரம் ஒன்றையும் செய்கிறோம். செய்தி காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கியினால் பண்ண நமக்கு ஒரு கால சங்கிய எண்ணிக்கை வேணுமே, அதை இந்த காலகட்டத்தில் தான் செய்யணும். அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு காலம் மந்திரியா இருக்கணும் ஒரு நேரி இருக்கு. அது முடிஞ்சாச்சுன்னா அடுத்த செகண்ட் டிஸ்மிஸ், வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அவன் மாட்டிக்கிடுவான், அவன் காலம் அவ்வளவுதான். அப்ப காலம்தான் எல்லாத்தையும் அவன் அவனுக்கு ஒரு விஷயத்தில் நியமனம் பண்ணும். நாயகன் ஆணையினாலே நடத்தும் அவன், ஆனா அதுக்கு சுதந்திரம் உண்டான்னு நாயகன் ஆணையினாலே அந்த எந்திரமானுடைய ஆணையின் வழி அது நடக்கும். அது சிவஞான சுவாமி அவர் சொல்றார், தனக்கு கீழ் உள்ள பொமலங்களை அவனுக்கு அப்படின்னா சிருஷ்டி சொன்னாரன் எப்படியா வந்தது அவருக்கு, அவருக்கு கீழுள்ள பொமலங்கள் இருக்க கால தத்துவத்து கீழுள்ள பொமலங்கள் அந்த பொமலங்களை அவன் செய்ய முடியும். தனக்கு கீழுள்ள பொமலங்களை ஆக்கியும் அழித்தும் அழித்தும் போக்கி உயிர் உடல்களுக்கெல்லாம் கால வரையறையை செய், உயிர்களுக்கும் காலவரை செய்கின்றது இந்த உடலுக்கும் காலவரை செய்கின்றது எல்லா உயிருக்கும் காலவரை. இந்த உயிர் எவ்வளவு காலம் இங்கே இருக்க வேண்டும் காலவரையறை செய்கிறது, இந்த உயிர் இந்த உடலில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதையும் காலம் வரையறை செய்கிறது. ஜட பொருளுக்கும் இந்த மண்டபம் எவ்வளவு காலம் இருக்கணுங்கிறது காலவரை இருக்கும். இப்படி ஒன்றொன்றுக்கும் காலவரையறையை செய்யக்கூடிய காலகட்டம் காலம் ஜடமாகலன் அப்படி சொன்னா காலம் ஜடம் இல்ல சார், அது எப்படி செய்ய முடியும்? அதனை நடத்தும் சித்தும் ஒரு பொருள் வேண்டும். காலம் ஜடம்னு சொல்லிட்டேனா அப்ப நடத்துறதுக்கு ஒரு சித்து அறிவு பொருள் ஒண்ணு வேணுமே, அது எது? அதனை நடத்தும் சித்துப்பொருள் ஒன்று வேண்டும், அது நமது நாயகன் நமது சிவருமான் தான். இப்போ காலம் முன்னால தோன்றுகிறது, ஆனா செயல்படும் போது நீதியும் கலை அராகமித்தை செயல்படும் போதுதான் காலம் வருது. அப்போத்தன் கேக்குறான், இய காலம் பின்னால்தான் செயல்பட போகுது, கலை வித்தியாராது அப்ப என் முன்னாலே தோன்றுவானே, இதோடு தோன்றலாம் இதுக்கு அப்புறம் தோன்றலான, காலம் முறையில் தோன்றியதுன்னு சொல்லலாம். அப்ப சொல்ற கலை வித்தை அராகம் செயல்படுவதற்கு காலம் தேவைப்படுகிறது. அப்ப அதுக்கப்புறம்தான் காலம் செயல்படும். காலம் முன்னாலே தோன்றினாலும் கலை வித்தை அராகம் செயல்படும் ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு அது கால வரையறை செய்ய வேண்டும். அப்போ காலம் நியதியும் ஆன்மாக்களுக்கு வினையை வரையறுப்பது, இந்த ஆன்மாக்களுக்கு வினையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை நியதி தத்துவம், அது எவ்வளவு காலம் என்பதை கால தத்துவம் என்ன செய்யணும். இப்ப எனக்கு நியதி இங்கே வந்து பேச வேண்டும் என்பதை நியதி இன்றைய நியதி, அந்த நியதியை எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பஸ்ல புறப்படணும், எப்பொழுது போயணும், திரும்பி எத்தனை மணிக்கு பஸ்ல ஏறணும், எல்லாம் அதான் நியமம் காலம். அப்படி காலம் நியதியும் ஆன்மாக்களுக்கு வினையை வரையறுப்பதும் நியமிப்பதும் ஆகலின் மகத்தான உபகரிப்பன. அதனால அதுக்கு உபகாரமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மாக்களுக்கு தொழில் அறிவு இச்சை நிகழ்ந்தபின் அன்றி கண்மத்தோடு இயவு கூடாதனால் ஆன்மாவுக்கு இச்சை ஞானம் கிரியை ஏற்படணும். அப்படி நிகழ்ந்தபின் தான் கண்மாக்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுறது. அப்படி தொடர்பு ஏற்படுவதுதான் காலத்தின் நிர்ணயமனம். இது பேசாம இருந்தா இப்ப காரணம் தேவையில்லை. இந்த ஆன்மாக்கள் அறிவீச்சை செயல்களில் ஈடுபடும் பொழுது அப்ப காரணம் நிர்ணயம் பண்ண வேண்டிய வரும். இவன் எப்போ எவ்வளவு நாளை காரியம் செய்யணும் அப்ப காலம் செயல்படுது. நிகழ்ந்த பின்னன்றி கண்மத்தோடு இயல்பு கூடாதாகின் கால நியதியின் உபகாரம் அவற்றின் பின்னத்தாயிற்று. அதனால கால நியதி வந்ததனுடைய உபகாரம் பின்னால வந்தது. ஆனா தோன்றியதும் ஒரே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கால நியதியின் கலை தோற்றம் பின்னரும் நிகழும் ஆகின் அப்ப காரிய மாத்திரை காலம் காரணமாகும். அப்ப காலம் ஏன் முன்னால தோன்றணும்? இல்ல இப்ப இந்த கலை நியதி அலாகத்தினால செயல்பாட்டினால நிகழ்கிறத இதுக்கு ஒரு காலம் நிர்ணயம் பண்ணணும் அல்லவா? அந்த காலம் அப்ப தேவைப்படுவதனாலே நியமப்படுகிறது. காரிய மாத்திரை காலம் காரணமாகலாம். அந்த காரியங்களுக்கு காரணமாக இருப்பது காலம். அதனால முன்னால் தோன்றிட்டான். அப்போ காலமும் காரியப்படுகிறது. அப்ப காலமும் காரியமாகின் அது தோன்றதுக்கு வேறொரு காலம் தேவையா? வேறொன்னும் தேவை. ஒரு காலம் தோன்ற செயல்படுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் தேவை. அப்ப இந்த காலம் செயல்படுவதற்கும் ஒரு காரணம் தேவை அல்லவா? அது எது ஆனு கேக்குறோம். அப்போ சொல்ற சுத்த தத்துவங்கத்தில சுத்த காலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த காலங்கள் எல்லாம் அசுத்த தத்துவங்கள், அசுத்தமாயிரம். சுத்தமாயில இருக்கின்ற புவனங்களை எல்லாம் தொழிற்பதற்கு சுத்த காலம் தேவை. அந்த சுத்த காலம் இந்த காலத்திற்கு காரணமாக அமைகின்றது. காரணமாக அமைவதோடு சரி, ஆனால் காரியம் இங்கே அசுத்த காலம்தான் செயல்படும். ஆகவே சுத்தம் பிரபஞ்சத்தை சுத்த பிரபஞ்சத்தை சுத்த காலம் உண்டு. அறிவே அனந்தேஸ்வரர் வாயிலாக அந்த சுத்த காலத்திலிருந்தான் அனந்தேஸ்வரர் வாயிலாக இந்த அசுத்தமாயை குறைப்படுத்துகின்றார். அனந்தேஸ்வரங்கிற யாருன்னு போன வாரம் சொன்னேன். இப்படி இதைத்தான் அங்கே காலங்கிறதை பற்றி அங்கே சொன்னார். இப்ப வியாழன் பகவான் வந்து நிற்கிறார். இவ்வரசு இயற்கை தன்னில் எனக்கு ஆசையில்லை. இந்த அரசு போக எனக்கு ஆசையில்லை. எனக்கு அவ்விதி முகுந்தன் ஏனோர் வாழ்க்கையும் அவாவுகின்றேன். இந்த பிரம்ம வாழ் பிரம்மாவுக்கு ஒரு வாயசு, விஷ்ணுவோட வாயசு, இவ்வளவு ஆயுசுலாம் இருக்கிற எல்லாம் பத்தி நான் கவலைப்படவே இல்லை. அது எனக்கு ஆசையே இல்லை. மெய்வகை உணர்ந்து முத்தி மேய்வதற்கு உபாயம் ஒன்று சொல்வன். உண்மையானதை உணர்ந்து முத்தியை மேய்வதற்கு என்ன உபாயம் அதை சொல்லுங்கள். ஓர்ந்து உரைத்து என்ன தேசிகன் சேர்ந்து சொல்வான். அப்ப கேட்டான் வியாழன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நன்றுனி வினாய். நல்ல கேள்வி கேட்டப்ப. கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டுவதற்குன்னு தெரியணும். கேள்வி கேட்டா கேள்வி பலவிதம். அந்த கேள்வியினாலே அவன் என்ன சொல்றன்னு தெரியாம சேர்க்கணும். இவன் ஒரு கேள்விப்பட்டு அந்த கேள்விக்கு ஒரு கேள்வி போட்டு மடக்கிடுவான். அதுவும் கேள்விதான். உன்னுடைய அரசாட்சியில ஏண்டா அப்படி நடந்தது? அந்த அரசாட்சியில் அப்படி நடக்கலையா? அதனால அன்னைக்கு நீ திருடன, இன்னைக்கு நான் திருடுறேன். அதனால இந்த திருடன நீ சொல்லப்படாது. ஏய், நீ ஏண்டா திருடனேன்னு கேட்டா நீ திருடலையா அந்த காலத்துல? எனக்கு என்ன கேள்வி? அப்பதான் இப்ப போயிட்டு இருக்கு. அதனால கேள்வி கேட்பதற்கும் ஒரு திறன் வேண்டும், அறிவு வேண்டும். வேண்டும் நல்ல கேள்வியை நீ கேட்டப்பா. இதுவரையும் யாரு கேட்டதில்லை. நன்று நீவினாய் முத்தி நற்றவம் வேள்வி தானம் கன்றுபட்டு நீ வேறுன்றால் காண்வரிதாகும். இந்த நல்தவம் வேள்வி தானம் பத்னி கடத்தல் எல்லாம் இருக்க இது வந்து ஆன்மா மன சுத்தி அடைவதற்குத்தான். இது ஒண்ணும் மோட்சத்தை கொடுத்துறாரு. நல்லவேளை துணை நான் நாளைக்கணும் அவருக்கு லட்சம் ரூபா கொடுக்கணும் வச்சுருந்த கட்டிக்குள்ள போடுவேன். அப்படி இல்லை, அதாவது ஆன்மா சுத்தி அடையணும், மானம் சுத்தி அடையணுமானால் தானம் தவம் வேள்வி விரதங்கள்லாம் இருந்தால் தான் மனம் ஒருநிலைப்படும், சுத்தியாகும். அதற்கு பலன் உண்டு. என்னோ முக்கியமான பலன் எதுன்னா ஆன்ம சுத்தி அடைவதற்கு தான், மன சுத்தி அடைவதற்கு தான். அதனால மைந்தாக துன்றிய மாய வாழ்க்கை தொடக்கருத்து உய்யக் கொள்வான் என்றும் எம்பெருமான். அதனால இந்த மாய வாழ்க்கையினுடைய தொடக்கருத்து உய்யக்கொள்வான் ஒருத்தன் இருக்கான்பா யாருன்னா என்றும் எம்பெருமான் உள்ள நம்மளுடைய பெருமா ஒருத்தன் இருக்கான். அவன் திறம் இயம்ப கேட்டி அவனுடைய திறத்தனை கேட்டானா தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் அவன் மருந்து அவன் தான் இருக்கு, மருந்தாளுநர் அவர் தான். ஆமா, அதுதான் மருந்தவை மந்திரன். இப்போ அவன் திறம் இயம்ப கேள் தொடக்கருத்து மாய வாழ்க்கை தொடக்கருத்து உய்யக்கொள்வான் என்பத பெத்தத்தும் அறுவான் முற்றியனும் அறுவான். ஆனால் பெத்தத்தில் அழுவதை விட முற்றியில் அழுவதுதான் நமக்கு சிறப்பு. அந்த இரண்டும் செய்யக்கூடியவன் அவன். அதனால தொடக்கருத்து உய்யக்கொள்வான் என்று எம்பெருமான் உள்ளான் அவன் திறம் எம்ப கேட்டி குறைவிலா மங்கள குணத்தன்னாதலின். சிவம் என்றாலே மங்களம் என்றதான் ஒரு பெயர். அதனாலே மங்கள குணத்தன் எப்படி மங்களம், குறைவிலா மங்களம், குறைவிலா மங்கள குணத்தன் ஆதலின் நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றன. அனாதியே மலம் கிடையாது, மல ரகிதன், நாம மல சகிதன், நமக்கு அனாதியே மலம், அவனுக்கு மலம் கிடையாது. ஆகையினாலே நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றலின் அறைகுவர் சிவனன அறிவின் மேலவர். அவனைத்தான் சிவம் என்று சொல்வார்கள் அறிவுமிக்கோர்கள். இறைவன் அப்போ சிவன் இல்லைன்னு சொல்றாங்களா யாரு, அறைவன் குறைவுடையவர்கள் அர்த்தம். இறைவன் பெருமையை அவர் கூறுவார், அந்த இறை சிவருமானுடைய பெருமை யாராலும் சொல்ல முடியும். மேலனப்படுவன எவைக்கும் மேலவன், மேலன்னு எது சொல்றியோ அதுக்கெல்லாம் மேலானவன். மாலனப்படுவனன் எவையும் ஆற்றுவான், அதாவது மயக்கம்னு சொல்லப்பட்ட மாதவன்கிற மயக்கங்க மால் எனப்படுவன மயக்கம் உடையது என்று சொல்லப்படும் அத்தனையும் அவன் நீக்குவான். மால் எனப்படுவன எவையும் ஆற்றுவான் நீக்குவான். நூல் எனப்படுவன எல்லாம் ஒன்றவன், நூல் என்ன சொல்லிடோ அது அவன் தான் சொன்னான். அவன் எனக்கு தான் நூல், அவன் என்ன சொல்றான் வேத சிவாகமங்கள். அதனால நூல் எனப்படுவனையலான் உவன்றவன் வேதனப்படும் விழி பாகம் மேயினான். வேலை போன்ற கண்களை உடையவன் வேதனப்படும் விழி பாகம் மேயினான். பங்கையன் தன்னை முன்மடைத்து மால் முதல் பூங்கவர் தம்மை பின்னுறவும் ஒற்றினான். பிரம்மாவை சிருஷ்டி பண்றான், அதுக்கு மேல திருமாலை சிருஷ்டி பண்றவன். அங்கவன் இளனில் அகில லோகம் பொங்கிய வல்லிரில் பொறிந்த நீரவே. அப்போ பங்கையன் தன்னை முன்படைத்து மால் முதல் புங்கவர் தம்மை பின்னுடவும் கொற்பினான். அங்கவன் இளநெனில் அகிலலோகமும், அவன் இல்லைன்னா அகிலலோகம் கொஞ்சே வல்லிரை பொதிந்த நீரது, அந்த இருளை நீக்க முடியாது, அவன்தான் அதை செய்ய முடியும். ஆணவ மலத்தை நீக்குபவன் அவன் ஒருவனே. அடுத்ததான் முக்கியமானது, பகல் இரவு உளது இனது எனும் என் பகுப்பிலா அகலரும் இருள் பொதி அநாதிகாலையே. அந்த பிரளயம் முடிஞ்சால் எப்படி இருக்கும்னு ஆனா பகல் இரவுங்கிறது கிடையாது, உளது இலது என்பது கிடையாது, அந்த பகுப்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று போல கிடக்க வேண்டிய. பகல் இரவு உளது இலது என்னும் பகுப்பில்லா அகலரும் இருள், அகற்ற முடியாத அந்த இருள் புரியல, அநாதிகாலையில் அதான காலத்துக்கு அப்பாற்பட்டவன், உகலரும் பரசிவன் ஒருவனே உடன். அந்த மாதிரி நேரத்தில் பரமேஸ்வரன் ஒருத்தன்தான், அனைத்தும் ஒழுங்கிய பின்பு சம்ஹாரத்தில் அப்படியே ஒழுங்கிய பின்பு சர்வசம்ஹாரம் அவன் ஒருவன் தான் மிச்சம், வேற யாரும் இருக்க முடியாது. ஆகினாலே உகலரும் பரசிவன் ஒருவனே உடன் மிகும் உணர்வல் முழு உணர்வம்பினை வெடிப்பட்டு ஓங்குவான். அந்த அவனிடத்தில் தானே அழிவில்லாத தடையிலா ஞானமாகிய பராசக்தி அவனிடத்தில் இருக்கான். சரி, அடுத்த பாட்டு, எங்குள யாவையும் இவன் வயத்தவன், எல்லாம் அவன் வயத்தல், அவன் வசப்பட்டுதான், தன் வயத்தனாதல் இல்லை. எங்கிடம் இவன் ஒரு வயத்தன் எய்திதான், இவன் மற்றவனுக்கு வசப்பட மாட்டான். எங்கணம் விழிமுகம் எங்கும் கால்கரம் எங்கணம் திருவுரு இவனுக்கு என்பதே, இதுதான் வேதத்தில் சில விஷயம் வரும். சகஸ்திரசீருஷா புருஷ சகஸ்திராட்ச சகஸ்திரபாது, அது வேதம் தரும், ஆயிரக்கணக்கான தலைகள், சகஸ்ரசீருஷா புருஷ சகஸ்ராட்சாது, ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான பாதங்கள் உடையவன் என்று வேடம் போச்சுக்கிறோம். அதே தான் புதிய இங்க சொல்றார், எங்கனும் விழிமுகம் எங்கனும் விழிமுகம் எங்கும் கால்கரம் எங்கனும் திருவுரு இவனுக்கு என்பதே. இத வேடத்துல புருஷ சூக்தான்னு ஒரு, அந்த புருஷ சூக்தத்துல இந்த வாக்கியம் வருது. எங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை நடந்துட்டு, புருஷ சூக்தம் எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, விஷ்ணு கூறியதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை சிவருமானுக்கு கூறியதுங்கிறது என்னுடைய கருத்து. அதை ருத்ர ஏகாதசனின்னு ஒரு புத்தகம் போடுறோம், அது அந்த விளக்கமா அதை சொல்லியிருக்கேன். அதாவது அந்த புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட இலக்கணங்கள் அனைத்தும் சிவருமானுக்கே பொருந்தும், உங்க விஷ்ணுக்கு பொருந்தாரு, ஆனால் அது விஷ்ணுக்குன்னு வச்சிருக்க வச்சுட்டு போங்க. இந்த ருத்ர ஏகாதசனின்னு ஒன்று நடக்கும, அதாவது எப்படின்னா வேதத்திலே நடுநாயகமாக உள்ளது எதிர்வேதம், அது ஏழு காண்டங்களை உடையது, அந்த ஏழுல நடு எது, நாலாவது காண்டம், நாலாவது காண்டத்தில் அந்த ஸ்ரீருத்ரன் இருக்கு. இந்த ஸ்ரீருத்ரம் என்பதும் பதினோரு அனுவாகங்களை உடைய சாப்டர், பதினோரு சாப்டர், பதினொன்று நடுகள் அஞ்சாவது, அந்த ஐந்தாவது அனுவாகத்தில் தான் பஞ்சாட்சரவர்கள் நமஸ்சோமாய தருத்ராய நமஸ்தாம்ராய தருணாய சொல்லிக்கின்ற நம சிவாய சிவதராய ஏரத்தின் நடுநாயகமாக இருப்பது பஞ்சாட்சரம், மந்திர ராஜம் என்பதற்கு பெயர். அப்படி அந்த வேதத்திலே எங்கனும் வினோதான் எங்கனும் விழிமுகம் அந்த புருஷ சூக்தம் சொல்லுவாங்க, அந்த புருஷ சூக்தத்தினுடைய பார்த்தா அதுவும் சிவபெருமானுடைய இலக்கணத்துக்கு தான் அது பொருத்தமா இருக்கு. இந்த ஸ்ரீருத்ரம் பதினோரு அணுவாகம்னு சொன்னார். இந்த பதினோரு அணுவாக ஸ்ரீக்கம் சொல்லி சமகம் என்ற இன்னொரு பகுதி, அதே ஒருவன் சொன்னா ஸ்ரீருத்ரம். இந்த ஸ்ரீருத்ரம் பதினோரு தடவை சொல்லணும், அதே மாதிரி பஞ்சமகத்தை ஒரு தடவை சொன்ன, அதுவும் பதினோரு அணுமா, அது ஒரு தடவை. இப்படி சொன்னா பதினொன்னு இன்ட்டு பதினொன்னு 121 வரும் ஜெபம். அதுதான் ருத்ர ஏகாதசனி பேர். ருத்ர ஏகாதசனி 11 மகாருத்ரம், மகாருத்ரம் 11 அதிருத்ரம். இப்போ அதுக்கு ஜப முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அப்ப இந்த ருத்ர ஏகாதசனில மகாதேவருக்கும் தனியா ஒரு கும்பம் வைப்பான். ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், அந்த 11 ருத்ரர்களுக்கும் கும்பம், 11 ருத்ரம் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு மகாதேவ கும்பமும். இந்த ஜபம் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மகாதேவ கும்பத்தை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்றீங்க நான் கேட்டா, புருஷத்தான் விஷயம். அது எப்படி புருஷசூக்த நீங்க விஷ்ணு கூறியதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அதை அந்த ஜபம் பண்ணி இங்க சிவன் மேல விடுறீங்களே, இது நியாயமா நான் கேட்டா? அது அப்படித்தான் சொல்லிட்டு எப்படின்னு சொல்லவில்லை. காரணம் என்னன்னா, புருஷசூக்தம் முழுக்க முழுக்க சிவனுக்கு உரியாது. அதனுடைய இன்னொரு பை உத்தர நாராயணன் ஒன்று, நாராயணன் என்ற சப்தமே சிவருமானைத்தான் குறிக்கும் என்று பாஷ்யகர்த்தர் சொல்றாரு. அவர் ஒரு இடத்தை சர்ச்சைப்படுறார், வரும் நாராயணன் என்ற சொல் இந்த நாராயணனுக்கு பொருந்தாது, எங்க சிவருமானுக்குத்தான் பொருந்தும் என்று சிவஞான சுவாமி வியாக்கியானம் ஒரு இடத்துக்கு நான் சொல்ல வரார். அப்போ அது ஒரு வாக்கியம் ஆறாம், நாராயண பரோ த ஜானம் நாராயண பர ஜானம் ஜாதான தியானிக்கப்படும், நாராயணன் தியானிக்கிறவன், நாராயணனே தியானிக்கப்படுபவன். நான் சொன்னா அது எப்படி பொருந்தும், என்னை நானே தியானித்துக் கொள்வங்கிற பொருந்துமா? அப்ப இந்த நாராயண சப்தம் வேற, அந்த நாராயண சப்தம் வேற. என்னன்னா, இந்த நாராயணன் தியானிக்கிறான், இந்த நாராயணன் தியானிக்கப்படுவர் ஜாதா எதுனா அதுவும் நாராயணன் சோருமான். நாராயண பரோ ஜாதா ஜானம் நாராயண பரஹன், அல நாராயண சப்தம் சூருமானையை குறிக்குமாயினாலே இந்த நாராயணன் அந்த நாராயணன் தியானிக்கிறான். அதனால புருஷருத்தம் சூருமானுக்கே உரியது. நீங்க சொல்றது விஷ்ணுக்குரியன்னு சொல்லிட்டு சிவருமான் தெரியல கூட தண்ணியை விடுறது நியாயமா? அதுக்கு ஒருத்தர், அதுல சிவருமானுடைய அடியார்களுடைய முதன்மையானவர் யாரு? விஷ்ணு. அதனால அது சரியா வரல, நீங்க சொல்ற பதில் சரியா வரல. அதனால இதுதான் உண்மை. அதான் அந்த இந்த புருஷ சூக்தத்துல சகஸ்ர சீரழா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாதி, ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள். ஆயிரம் என்ற இந்த சொல்லிருக்க அது எண்ணிக்கையை குறிப்பதா அல்ல. இங்கே ஆயிரம் என்ற சொல் கணக்கில் அடங்கா. அங்க எங்கப்பா இவ்வளவு கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இருக்குன்னா கரெக்டா ஆயிரம்னு 2000 இல்லை, எண்ணில் அடங்காத இருக்கு. எண்ணில் அடங்காதவர்கள் என்றால் அது பொருள், நியாயமான பொருள். ஆகதான் இங்கே சொல்றேன், அங்கவன் இளநெனில் அகில லோகமும் பொங்கிய வல்திருள் பொறிந்த நீரவே, அரியன் அமரர்கள் அசுரர்கள் யோகிகள் இருளடு வேத வேதாந்த யாரும் இப்பெரியவன் அடியினை காணும் வெட்டினால் தெரிகிலா மாறுகொண்டு என்னும் தேடுவார். பிரம்மா விஷ்ணு தேவர்கள் அசுரர்கள் யோகிகள் வேத வேதாந்தங்களை கற்றவர்கள் எல்லாரும் இந்த பெரியவனுடைய அடியினைத்தான் பேணுகிறார்கள். ஆசினாலே ஆமா, காணும் வெட்பினால் தெரிகிலா மாறு கொண்டு, பார்க்கணும்னு ஆசை ஆனா தெரிகல தெரியல. பிரம்மா விஷ்ணுக்களாலும் காண முடியாதவன், அசுரர்கள் யோகிகளாலும் காண முடியாதவன், வேத வேதாந்தங்களை கத்தவர்களாலும் காண முடியாதவன் அவன். தெரிகலா மாறுகொண்டு இன்னும் தேடுவார்னா தேடிட்டுதான் இருக்காங்க நடக்கிறன். அவன் அவள் அது எனும் அவைதோறும் ஒன்றும் இச்சிவனால் முத்திரிகள் சேர்த்துவாரில்லை. சிவஞானபுரத்தின் உடல்ல வச்சிட்டார். அவன் அவள் அது எனும் அவை தொடரும் ஒன்றும் இச்சிவனால் முத்திரிகள் சேர்த்துவாரில்லை. இந்த உலகம் மூன்று பகுப்பாக உடையது, அவன் என்றும் அவள் என்றும் அருவன். இந்த மூன்று பகுப்பாக உடைய இந்த உலகத்தை அடுத்தும் சிவன் என்று முத்தி கிடையாது. இந்த எத்தனைக்கும் சுவழரும் இம்முறை சுருதி கூறுவால், நான் சொல்லல, சுவழரும் இம்முறை, அதாவது சுவழரணும் கெடுதல் இல்லாத, கெடுதல் இல்லாத இம்முறை சுருதி கூறுமாள் வேறன் சொல்லது. அதை நான் இங்க சொல்றேன், இவன் அடி வழிபடின் முக்தி எய்துவாய், ஆயினாலே இவனுடைய அடியை நீ வழிபட்டால் நீ முக்தி அடைவாய் என்று சொல்கிறார்.